الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انا اعطيناك الكوثر فصل لربك وانحر ان شانئك هو الابتر قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولوا رواه البخاري கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய ஆலயத்தில் மார்க்கத்தின் முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக நாமல் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட ஹுத்துபா உரையில் குருபானியும் அதன் சட்டதிட்டங்களும் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த மாதம் துல்காதா மாதம் என்ற காரணத்தால் அதிலும் துல்காதா மாதத்தின் ஏறக்குறைய கடைசி பகுதிகளை நாம் அடைந்து வரக்கூடிய காரணத்தாலும் துல்ஹஜ் மாதத்தில் மிகச்சிறந்த ஒரு இபாதத்தாகிய குருபானி என்று சொல்லக்கூடிய அந்த இபாதத்தை நாம் செய்ய வேண்டும் என்ற காரணத்தால் அந்த இபாதத்தின் சிறப்பு என்ன, அந்த இபாதத்தின் சட்டம் என்ன, குருபானியை பற்றி நபிகள் நாயகம் எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொன்னாங்க என்பதை இந்த உரையில் நாம் சுருக்கமாக பார்க்கலாம். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, குருபானி என்பது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு அமல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஏனோ தானோ என்று என்னமோ முடிஞ்சா பண்ணலாம் இல்லாட்டி பண்ண வேண்டாம் அப்படின்ற அறகுறையா சொல்லக்கூடிய செய்தி இது இல்லை. ரொம்ப ரொம்ப வலியுறுத்தி சொல்லப்படக்கூடிய ஒரு அமல் குருபானி என்று சொல்லக்கூடிய ஒரு அமல் என்பதை திருமறை குர்ஆன் நபியே, நாளை மறுமையில் கௌசர் என்று சொல்லக்கூடிய நீர் தடாகத்தை உங்களுடைய பொறுப்பில் நாம் தந்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டேன். எனவே நீங்கள் தொழுவுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை. யாருக்காக சொல்ல வேண்டும்? லிரப்பிக்க, உங்களுடைய ரப்புக்காக என்ன செய்யுங்கள், துழுவுங்கள் என்றும் சொல்லிவிட்டு, வன்ஹர், பிறகு ரப்புக்காக நீங்கள் என்ன செய்யுங்கள், ஆடுபாடுகளை அறுத்து குருபானியும் கொடுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப துலுகையோடு இணைத்து குருபானியை அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னால், அப்ப குருபானி என்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு அமல் என்பதற்கு இந்த சூரத்துல் கௌசரே அழகான ஆதாரம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இமாம் அஹமத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹு அலைஹி, இமாம் இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹு அலைஹி, இமாம் ஹாகிம், இமாம் இப்னு ஹஜர் போன்ற பல்வேறு முஹத்தீதுகள் இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. மன் கான லஹு ஸஅத்துன், யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறதோ, வலம் யுதஹி, வசதி வாய்ப்பு இருந்தும் யாரு குர்பானி கொடுக்கவில்லையோ அவனை பற்றி நபிகள் நாயகம் எவ்வளவு கடிந்து கோபமாக சொன்னார்கள் என்று சொன்னால், பலா எக்கர பண்ண முசல்லா, அவர் துலுகைக்கு ஈதுகாவுக்கே வர வேண்டாம், பெருநாள் துலுகையே அவர் துல வேண்டாம். அல்லாஹ் தஆலா வசதி வாய்ப்பை கொடுத்து யாரு குருபானி கொடுக்கலையோ அவர் எங்கே வர வேண்டாம், ஈதுகாவுக்கே வர வேண்டாம், பெருநாள் துலுகை துல அவர் தகுதியற்றவராக இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்படி சொன்ன அவ குருபானி எவ்வளவுக்கு வலியுறுத்தப்பட்டது என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து அடுத்த ஆதாரம். மட்டுமில்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய வறுமை, அவங்களுடைய வறுமையிலேயே அவங்க வந்து 10 வருஷம் என்ன பண்ணாங்க, மதீனாவுல குர்பானி கொடுத்தாங்க. மக்காவுல வந்து குர்பானி அல்லாஹ் கடமையாக்கல. எப்படி நோன்பை மதீனாவுக்கு வந்து விட்ட பிறகு அல்லாஹ் கடமையாக்கினானோ, ஜகாத்தை மதீனாவிற்கு வந்து விட்ட பிறகு அல்லாஹ் கடமையாக்கினானோ, ஹஜ்ஜை மதீனாவிற்கு வந்து விட்ட பிறகு அல்லாஹ் கடமையாக்கினானோ அதுபோன்று இந்த குர்பானி என்று சொல்லக்கூடிய வலியுறுத்தப்பட்ட இந்த அமலை பொறுத்தவரை மக்காவுடைய நபிகள் நாயகத்துடைய மக்காவுடைய ஆரம்ப கால அவங்க நபியானாங்க. 40 முதல் 63 வயசு நபியா இருந்தாங்க. முந்தைய 13 ஆண்டுகள் மக்காவில் இருந்தாங்க. பிந்திய 10 ஆண்டுகள் மதீனாவில் இருந்தாங்களே. அந்த 13 ஆண்டுகள்ல அல்லாஹ் என்ன சொல்லல, நீங்க குர்பானி கொடுங்க, நீங்க நோபு வைங்க, நீங்க ஜகாத் கொடுங்க, நீங்க ஹஜ் பண்ணுங்க என்ற மக்கத்து காலத்தில் அல்லாஹ் கடமையாக்கவில்லை. ஹிஜ்ராவிற்கு பிறகு மதீனாவிற்கு வந்து விட்ட பிறகு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினானே, ஹஜ்ஜை கடமையாக்கினானே, ஜகாத்தை கடமையாக்கினானே. அதுபோன்று மதீனாவுடைய ஆரம்ப காலத்திலேயே நீங்கள் குர்பானி கொடுத்து விடுங்கள் என்பதையும் அல்லாஹ் வலியுறுத்தினான். அப்படி வலியுறுத்திய காரணத்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியும், மதீனாவுல கஷ்டப்பட்டாங்க, சிரமப்பட்டாங்க, சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டிருக்கிறாங்க என்கிற வரலாறுகளை ஹதீஸுகளை எல்லாம் நீங்கள் படித்திருக்கலாம். ஆனாலும் இந்த குர்பானி என்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியம் என்ற காரணத்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வருஷமே குர்பானி கொடுத்தாங்க. அந்த குர்பானிக்காக ஒரு வருஷம் என்ன பண்ணுவாங்க, காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்ப்பாங்க. நம்ம எல்லாம் மாஷால்லா தபாரக்கல்லா ஒரு ஆடு வாங்குறதுக்கு ஒரு குர்பானி கொடுக்கறதுக்கு ஒரு வருஷம் காசு சேர்க்கணுமா, நமக்கு அல்லாஹ் வரக்கத்தை கொடுத்து வச்சுக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி என்ற இபாதத்தை பண்ணுவதற்காக ஒரு வருடமாக கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்ப்பார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து என்ன பண்ணிருக்கிறாங்க, அவங்க வருஷா வருஷம் குர்பானி கொடுத்தாங்க என்பதை இமா புகாரி அவர்கள் தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 5553வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்ணிருக்கிறாங்க. ஹதீஸை அறிவித்த சஹாபி யார் என்று சொன்னால், நபிகள் நாயகத்துடைய மிக நெருங்கிய, நபிகள் நாயகத்துடைய ஹாதிமாக பணிவிடை செய்யக்கூடியவராக 10 ஆண்டுகள் இருந்தாங்களே அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய 10 ஆண்டுகள் என்ன பண்ணாங்க, குர்பானி கொடுத்தாங்க. அதுவும் எப்படிப்பட்ட ஆட்டை கொடுத்தாங்கன்னு சொன்னா, யுலஹி பி கபஷைனி சமீமைனி, ரெண்டு கொழுத்த ஆடுகளை என்ன பண்ணாங்க, குர்பானி கொடுத்தாங்க என்று சொன்னால், காசு பணம் இல்லாத சமயத்தில் ஒவ்வொரு வருஷமாக வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து ரசூலுல்லாஹ் குர்பானி கொடுத்தாங்க, வருஷம் உள்ள காசை சேர்த்து சஹாபாக்கள் குர்பானி கொடுத்தாங்க என்று சொன்னால், அவையின் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இஸ்லாமிய பார்வையில் குர்பானி என்பது எவ்வளவு வலியுறுத்தப்பட்ட ஒரு அமல் என்பதற்கு இந்த வரலாறுகள் சான்றா இல்லையா? மட்டுமில்லாம இந்த சஹாபாக்களை பொறுத்தவரை அவங்க சஹாபாக்கூடிய வாழ்க்கை என்ன, வசதி வாய்ப்பு என்ன, ரசூல்லாவுடைய வசதி வாய்ப்பு என்ன என்பதை சஹாபாக்கள் சொல்லி காட்டுறாங்க. அதில் ஒரு சஹாபி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை இமாம் புகாரி தங்களுடைய ஸஹீஹுல் புகாரியின் 4243வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணிருக்காங்க. இப்னு உமர் யாரு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, பெரிய சஹாபி, மக்காவுல பணக்கார சஹாபியா இருந்தவங்க. ஹிஜ்ரா பண்ணி மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனாவுக்கு வந்து விட்ட பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிரமப்பட்டாங்க. சிரமம் அப்படி இப்படி சிரமம் கிடையாது, சாப்பிடறதுக்கு வழி இல்லாம என்ன பண்ணாங்க, கஷ்டப்பட்டாங்க. அப்ப வாப்பா கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா தந்தையும் கஷ்டப்பட்டிருப்பாங்க, மகனும் கஷ்டப்பட்டிருப்பாங்களா இல்லையா, மகனும் கஷ்டப்பட்டாரு. அப்ப இந்த இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, மா ஷபிஅனா, நாங்கள் வயிறார உண்ணவில்லை. மதீனாவிற்கு வந்து விட்ட பிறகு நமக்கு எல்லாம் ஒருவேளை சாப்பாடு வயிற்றுக்கு பத்தல, ஒருவேளை சாப்பாடு சரியில்லை என்று சொன்னால், குடும்பத்தோடு சண்டை பிடிக்கிறோமா இல்லையா, மனைவிட்ட வந்து சண்டை போடுறோம், நல்லா சமைச்சிருப்பாங்க, ஏதோ ஒருவேளை கொஞ்சம் அறகுறையா போயிருக்கேன், மனைவிட்ட சண்டை போடுறோம். ஆனால் ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிவித்த அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, மா சமிஅனா, நாங்கள் வயிறார உண்ணவில்லை. எதுவரை நாங்கள் வயிறு நிறைய உண்ணவில்லை என்று சொன்னால், ஓரிரு நாட்கள் அல்ல, ஹத்தா ஃபுதிஹினா ஹைபர், ஹைபரை வெற்றி கொள்ளும் வரை, மதீனாவிற்கு வந்துவிட்ட பிறகு 6 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஹைபர் என்ன செய்யப்பட்டது, வெற்றி கொள்ளப்பட்டது. 6 ஆண்டுகளாக நாங்கள் வயிறு நிறைய உண்டதே இல்லை, கிடைத்ததை சாப்பிடுவோம், ஏதோ ஒரு பேரிச்சு பல, ரெண்டு பேரிச்சு பல, சில சமயங்களில் பேரித்த பலம் கிடைக்காது, அந்த பேரிச்சம்பழ தோட்டத்துக்கு போவோம், பேரிச்சம் கொட்டை இருக்கு பத்தியா, அது கீழே கணக்கு, அது அந்த கொட்டைய புறக்கிட்டு வருவோம், அதை சும்மா வச்சு வாயில் என்ன செய்வோம், சப்புவோம், அதுக்கு மேல தண்ணியை குடிச்சுக்கிடுவோம். இப்படித்தான் ஓரிரு நாட்கள் அல்ல, எத்தனை நாட்கள், 6 ஆண்டுகளினுடைய வாழ்க்கை கழிந்திருக்கிறது. ஹைபரை வெற்றி கொள்ளும் வரை மாஷபியனா, நாங்கள் வயிறார உண்டதே இல்லை என்று அப்துல்லாவின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்களே. அப்ப சஹாபாக்குடைய பொருளாதார நிலை என்ன நிலை என்னங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து சான்றா இல்லையா? அதே மாதிரி நீங்க பாத்தீங்களா, துணிமணி உறுத்துறமா இல்லையா? நமக்கு எல்லாம் ஒரு ஆளுக்கு 10 சட்டை 10 பேர் இருக்குமா இல்லையா? எக்கச்சக்கமா வச்சிருப்போம். ஆனால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க திருமறை குர்ஆன்லயே சூரத்து நூர் என்று சொல்லக்கூடிய 24வது அத்தியாயத்தின் 31வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், அதாவது குல்லில் முஃமினாத்தி யகுதுல்ன மின் அபுசாரிஹின்ன வ யஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன வ லா யுபதீன ஸீனதஹுன்ன இல்லா மா தஹர மின்ஹா. நபியே, முஃமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும், ஹிஜாபு போட்டுக் கொள்ளட்டும் என்றெல்லாம் அல்லாஹ் பேசுகிறானே, அதில் வரக்கூடிய ஒரு செய்தி, வல் யஸ்ரிபு நபி ஹுமுரிஹின் அலா ஜுயூபிஹின், பெண்களே உங்களுடைய முந்தானைகளால் உங்களுடைய மார்பக பகுதிகளை அதிகப்படியாக மறைத்துக் கொள்ளுங்கள். கையை மறைக்கிறதுக்கு ஒரு துணி போதும், அதே மாதிரி மத்த பகுதியை மறைக்க என்ன செய்ய ஒரு துணி போதும். ஆனால் ஒரு துணியை கூட நீங்கள் மார்பகத்தை மறைத்தால் போதாது, ஒரு துணியை கொண்டு மறைத்து விட்டு அதுக்கு மேல் என்ன செய்யணும், இன்னொரு துணியை நீங்கள் போட்டுக் கொள்ளுங்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். இந்த வசனத்தை இறக்கிய மாத்திரத்தில் அன்னை ஆயிஷா நாயி சொல்றாங்க, எங்களுக்கு மார்போ பகுதியை மறைப்பதற்கு ரெண்டாவது துணி இல்ல, ஒரு துணியை வச்சு மறைச்சிக்கிட்டு இருக்கிறோம், இன்னொரு துணியை போட்டுவிடு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அதுதான் பாதுகாப்பு கண்ணியம் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது. எங்களால் இரண்டாவது துணியை எடுத்து எங்களுடைய மார்புக பகுதியை மறைக்க முடியவில்லை என்ற காரணத்தால் நாங்கள் என்ன செய்தோம் தெரியுமா, எங்களுடைய கீழாடை பாதத்திற்கு கீழாக அது இழுத்துக் கொண்டு வருமா இல்லையா, அப்படிப்பட்ட பகுதிகளை வெட்டி மார்புக பகுதியில் நாங்கள் போட்டுக் கொண்டோம், அதுதான் எங்களுடைய பொருளாதார நிலையாக மதீனாவில் இருந்தது என்று ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிவித்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த செய்தியை சொல்றாங்கன்னு சொன்ன, அப்ப நபிகள் நாயகத்துடைய சஹாபாக்குடைய பொருளாதார நிலை என்னங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் இந்த வரலாறு சான்றா இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்களாக்கே செருப்பு வாங்குறோம் நம்ம எல்லாம், மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், எக்கச்சக்கமான செருப்பு வாங்குறோம், ஷூ வாங்கி வச்சுக்கிறோம், ஒண்ணு காணா போனா இன்னொன்னு வாங்க முடியும், அல்ஹம்துலில்லாஹ். நம்ம நமக்கு அல்லாஹ் செஞ்ச நியமத்திற்கு பத்தியா அந்த நியமத்துக்கு சுக்குரு பண்ணணும்னு சொன்னா நெத்திய தரையை விட்டு தூக்க கூடாது, அந்த அளவுக்கு நெத்திய கடந்து நம்ம சஜதாவிலேயே கடந்து சுக்குரு பண்ணாலே அந்த சுக்குரு என்ன அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் தான். ஆனால் சஹாபாக்கள் சொன்னார்கள், இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 4128வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்ணிருக்காங்க. ராத்து ரிகா என்று சொல்லக்கூடிய ஒரு போர், அந்த போருக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அனுப்பிடுறாங்க. அனுப்பிவிட்டா போருக்கு போறதுக்கு வாகனம் வேணுமா இல்லையா? யாரு கையிலும் வாகனம் இல்ல, ரொம்ப சஹாபாக்கள் நிறைய சஹாபாக்கள் பெரிய படையாக இருக்கிறது, போறதுக்கு வாகனம் கம்மியா இருக்குது. அப்ப நபிகள் நாயகமே என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, 6 சஹாபாக்கள் பிரிச்சாங்க, ஓ நீங்க வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க அப்படின்னு 6 பேரை கூப்பிடுவாங்க. 6 பேரை கூப்பிட்டு 6 பேருக்கு ஒரு ஒட்டகம், அடுத்த 6 பேரு 6 சஹாபாக்களுக்கு 2வது ஒட்டகம், 3வது 6 சஹாபாக்கள் 3வது ஒட்டகம். ஒரு ஒட்டகத்துல 6 பேர் சவாரி பண்ண முடியுமா? ஒரு ஆள் 2 பேர் தான் போக முடியும், பாக்கி ஆள் என்ன செய்யணும், நடந்து போகணும். கடுமையான பாலைவனம், வெயில் கொளுத்தக்கூடிய காலமாக இருக்கிறது. அந்த கோடை காலத்தில் தாத்து ரிகா என்று சொல்லக்கூடிய போரில் நாங்கள் போருக்காக பிரயாணம் செய்கிற போது எங்கள்கிட்ட என்ன இல்ல, வாகன வசதி இல்லைங்க. 6 சஹாபாக்களுக்கு நபிகள் நாயகம் ஒரே ஒரு ஒட்டகத்தை கொடுத்தார்கள். 6 பேர் சவாரி பண்ண முடியாது, ஒரு சஹாபி சவாரி பண்ணுவாரு, 5 பேர் நடந்து போவோம். அப்படி நாங்கள் கடும் வெயிலில் நடந்து போன போது எங்களுடைய கால்கள் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், நசீபத்து கதமாய எங்களுடைய விரல்கள் எங்களுடைய நகங்கள் எல்லாம் அப்படியே கிளண்டு கீழே வந்து விட்டது, சூடு தாங்க முடியாம கால் வெந்து போய் விரல் வெந்து போய் நகம் என்ன செய்து விட்டது, கிளண்டு விட்டது. அலுபாரி நகம் கிளண்டி என்னுடைய கால்கள் வெடித்து போய் வீங்கி போய் விட்டன என்று சஹாபாக்கள் சொல்றாங்களே, அதுக்கு மேல எனக்கு என்ன பண்ணும், போருக்கு போனோம் என்று சொல்லுவதாக இருந்தால், அப்ப என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, செருப்பு வாங்க வசதி வாய்ப்பு இல்ல, சொல்லத்தக்க துணிமணி மார்புக பகுதியை அதிகப்பதியான துணிமணி போட்டு மறைக்கிறதுக்கு சஹாபிய பெண்கள்கிட்ட வசதி வாய்ப்பு இல்ல, ஒருவேளை சாப்பிடல, 6 ஆண்டுகளாக நாங்கள் வயிறார என்ன செய்தது இல்லை, சாப்பிட்டது இல்லை என்று சொல்லக்கூடிய சஹாபாக்கு சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் குர்பான் விஷயம் என்று வந்துவிட்டால் என்ன பண்ணுவாங்க, 1 வருஷம் கூட நாங்கள் குருபானி கொடுக்காமல் இருந்ததே இல்லை, நாங்கள் வருஷா வருஷம் என்ன பண்றோம் குருபானி கொடுத்திருக்கிறோம் என்பதை பல்வேறு சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. இமாம் திருமிதி ரஹிமஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய ஜாமியாவு திருமிதியில 1427வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணிருக்காங்க. அகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் மதீனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே குர்பானி கொடுத்தார்கள். அஷரஸினீனே எத்தனை ஆண்டுகள், பத்து ஆண்டுகள் தான் ஹயாத்தா இருந்தாங்க. ஹயாத்தா இருந்த 10 ஆண்டுகள்லயே ரசூலுல்லாஹி சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, மதீனாவுல குர்பானி கொடுத்தாங்க. அப்ப வசதி வாய்ப்போடு இருந்து விட்டு கொடுப்பது அல்ல, வசதி வாய்ப்பு சாப்பிடறதுக்கு வழி இல்லாம வருஷம் ஃபுல்லா நாங்க காசு சேர்த்து ஒரு ஆடை வாங்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி வந்து ஹஜ்ஜிக்கு வந்தாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால. அந்த அம்மா என்கிட்ட சொல்றாங்க, நான் இந்த ஹஜ்ஜிக்கு வர்றதுக்காக 10 வருஷமா ஹஜ்ஜிக்கு வர்றதுக்காக காசை நான் எவ்வளவு வருஷம் சேர்த்தேன் அப்படின்னு சொன்னா 20 வருஷமா சேர்த்தேன். அவங்க வீட்டுக்காரர் மூத்தா போயிட்டாரு, எனக்கு ஹஜ்ஜி செய்யணுங்கிற ஹாஜத்து எத்தனை வருஷமா சேர்த்தேன், 20 வருடமாக நான் ஹஜ்ஜுக்குரிய காசை சேர்த்தேன், 20 வருஷமா சேர்த்து என்ன பண்றேன், நான் ஹஜ்ஜி பண்றேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா என்கிட்ட ஹஜ்ஜி மினாவில் வச்சு என்ன சொல்றாங்க. அப்ப நான் நினைச்சேன், மாஷா அல்லாஹ் தபாரக், நமக்கு எல்லாம் நம்ம 20 வருஷமா சேர்த்துக்கலாமா, அல்லாஹ் தஆலா ஈஸியா வசதி வாய்ப்பு எல்லாம் தர்றோம், நம்ம ஈஸியா போய் ஹஜ் உம்ரா பண்றோம். ஆனா அந்த அம்மா 20 வருஷமா ஹஜ்ஜுக்குரிய காசை சேர்த்து அவங்க ஹஜ்ஜி பண்ணாங்கன்னு சொன்னா அவங்களுடைய ஈமான் இறையச்சம் என்ன என்பதற்கு அந்த வரலாறு சான்றா இல்லையாங்க. அதே மாதிரி சும்மா ஒரு 5000, 2500, 10000 அதை வச்சு குருபானி கொடுக்கறோமே, அதை விட சாப்பிடறதுக்கு சொல்லத்தக்க வழி இல்ல, வசதி வாய்ப்பு இல்ல, சொல்லத்தக்க துணிமணி வாங்க முடியல, செருப்பு வாங்க முடியல, வாகனம் வாங்க முடியல, ஆனால் ஹஜ் வாதம் வந்து விட்டால் என்ன செஞ்ச அவனே குருபானி கொடுக்கணும் என்ற காரணத்தால் நபிகள் நாயகம் சஹாபாக்கள் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்து வச்சு ஹஜ்ல குருபானி கொடுத்தாங்க என்று சொன்னால், என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, குருபானியின் அவசியம் என்னங்கிறதுக்கு இந்த வசனங்கள் வரலாறுகள் சான்றா இல்லையா. மட்டும் இல்லாம திருமறை குர்ஆனில் சூரத்துல் அஹ்சாப் என்று சொல்லக்கூடிய 33வது அத்தியாயத்தின் 28-29 இந்த ரெண்டு வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். நபிகள் நாயகத்துக்கும் அவங்களுடைய மனைவிமார்களுக்கு ஏற்பட்ட ஒரு வருத்தம், வருத்தம் என்று சொல்வதை விட ஒரு சண்டை. ஏன் இந்த ரசூல்லாவுக்கு மனைவிமார்களுக்கு ஏன் இந்த வருத்தம், ஏன் இந்த சண்டை வந்துச்சு? ரசூல்லா கொடுக்கக்கூடிய அந்த குடும்ப செலவுக்கு காசு இருக்கு பத்தியலா, அது மனைவிமார்களுக்கு பத்தாது. அவங்க பெரிய பிசினஸ் என்ன பண்ணாங்க, மதீனாவில வந்து ஒரு ஆட்டு பண்ணை வச்சிருந்தாங்க, ஆட்டு பண்ணையில வந்து 100 ஆடு இருந்துச்சு, அதான் முதல்ல அதை வச்சுக்கிடுவாங்க, அடுத்த மாசம் கணக்கு பார்ப்பாங்க, ஒரு 105 ஆடு குட்டி போட்டிருக்குமா இல்லையா, அந்த 5 குட்டி இருக்கு பத்தியெல்லாம், அந்த 5 ஆட்டை எடுத்துக்கிடுவாங்க, முதல்ல குறைய விடாம பாத்துக்கிடுவாங்க, அதுக்கு அடுத்த மாசம் ஒரு 110 ஆ இருக்கு எடுத்துக்கிடுவாங்க, அதுக்கு அடுத்த மாசம் 108 ஆ இருக்கு, முதல்ல அப்படியே வச்சிருப்பாங்க. இது லாபமாக வந்ததோ 100க்கு மேல வந்ததோ அதை வச்சுதான் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது குடும்ப செலவுக்கு அடிப்படை செலவுக்கு சாப்பிடுறதுக்கு என்ன இல்ல, பத்தலைங்கிறனால அவங்களுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா எல்லாருமா சேர்ந்துகிட்டு ரசூலுல்லாஹ் இவ்வளவுதான் தர்றாங்க, அதுக்கு மேல அவங்களுக்கு தர முடியல, ஆனால் நமக்கு ரொம்ப பத்தலை, ரொம்ப கஷ்டமா இருக்கு, சாப்பிடறதுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுறோமே அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து ரசூலுல்லாஹ் அதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் என்னமா செய்யறது, எனக்கு என்ன செய்ய முடியும், எனக்கு அல்லாஹ்வுத்தால நபின்னு ஒரு பதவி அல்லாஹ் கொடுத்துக்கிறான், நான் செய்ய வேண்டிய தாவா பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் ஜகாத்து சதக்கா என்ன செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன், வாங்க கூடாது, நான் ஒரு வியாபாரம் ஆட்டு பண்ண வச்சு வியாபாரம் பண்றேன், எனக்கு ரிசுக்கு அல்லாஹ் பரக்கத்தை இவ்வளவு தர்றான், இதுக்கு மேல என்னட்ட இல்ல, நான் என்ன செய்ய முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதார சம்பந்தமாக மனைவர்கள் சொல்லுவாங்க, இல்ல நீங்க இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா தரணும், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா தரணும் அப்படின்னு அவங்க கேட்க இவங்க முடியாதுங்க. கடைசியில வந்து வருத்தம் ரொம்ப சவுண்டா, மனைவிமார்கள் பெண்கள் எல்லாம் சவுண்டா பேச ஆரம்பிச்சிருவாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு என்னடா நிலைமையை தெரிஞ்சுக்கிறாம வறுமையை தெரிஞ்சுக்கிறாம இந்த அளவுக்கு சத்தமா பேசுறாங்களே அப்ப நபிகள் நாயகம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் வருத்தப்பட்டு மனைவிமார்கள் சொல்லுவாங்க, இனிமே 1 மாசமா உங்க யாருட்டையும் நான் ஒழுங்கா பேச மாட்டேன், யாருட்டையும் உறவு கொள்ள மாட்டேன், கோபத்தை வெளிகாட்டுறேன், வீட்டுக்கு வருவேன், ஏதோ அடிப்படையை சாப்பிட போவேன், நான் ஒழுங்கான பழைய மாதிரி பேச்சு வச்சுக்கிற மாட்டேன், இந்த உடனுடன் வச்சுக்கிற மாட்டேன், இந்த கோபத்தை காட்டுறேன் அப்படின்னு 1 மாசம் என்ன பண்ணாங்க, விலகி இருந்தார்கள். திருமறை குர்ஆன் பேசுகிறது, அப்படி விலகி இருந்த சமயத்தில் 1 மாசத்திற்கு பிறகு திருமறை குர்ஆனின் சூரத்துல் அஹ்சாப் என்று சொல்லக்கூடிய 33வது அத்தியாயத்தின் 28-29 ஆகிய வசனங்களை அல்லாஹ் இறக்குகிறான். யா ஐயுஹன் நபியு குல்லி அஸ்வாஜிக்கே, இன் குன்துன்ன துரிதனல் ஹயாத் அத்துனியா வசீனதஹா ஃபதஆலைன உமத்தியுகுன்ன வஉஸர்ரிஹுகுன்ன சராஹன் ஜமீலா. யா அய்யுஹன் நபியு, நபியே என்று அல்லாஹ் அழைத்து, குல், நீங்கள் சொல்லுங்கள், யாருக்கு, லி அஸ்வாஜிக, உங்களுடைய மனைவிமார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், என்ன சொல்லணும்னு சொன்னா, இன் குன்துன்ன துரிதனல் ஹயாத் அத்துனியா வசீனதஹா, இந்த உலகத்தையும் இந்த உலகத்தின் செல்வத்தையும் செல்வாக்குகளையும் நீங்கள் விரும்பினால் இங்க வாங்க, என்னால முடிஞ்ச உதவி, காசு பண உதவி நான் செய்யறேன், அதை நீங்க வாங்கிக்கிட்டு, காசு பண உதவி மட்டும் இல்ல, என்னால முடிஞ்ச காசு பண உதவியை செஞ்சு உங்களை நான் தலாக்கு சொல்லிடுறேன், நீங்க விட்டு என்னை விட்டு என்ன செஞ்சிருங்க, நீங்கள் சென்று விடுங்கள் என்று நபியே உங்களுடைய எல்லா மனைவிமார்களையும் நீங்கள் தலாக்கு சொல்லுங்கள். அல்லது நீங்கள் அவர்களை பார்த்து கேள்வி கேளுங்கள், இன்குன் துண்ண துரிதினல்லாக வரசூலகு வத்தாரலாகிறா, பெண்களே மனைவிமார்களே, நீங்கள் அல்லாஹவை நேசித்தால், அல்லாஹ்வுடைய ரசூலை நேசித்தால், மறுமையின் வீடு, மறுமை விண்ட என்ன சொர்க்கம், நீங்கள் சொர்க்கத்தை நீங்கள் நேசித்தால் சபூராக இருந்து கொள்ளுங்கள், இந்த சபூருக்கு கூலி, மறுமையில் சொர்க்கம் இருக்கிறது என்று காசு கேட்டா காசை கொடுத்து தலாக்கு சொல்லுங்க. இல்ல இதுதான் வே முடியும், இதுக்கு மேல தர முடியாது, அது அவங்க ஒத்துக்கிட்டா என்ன பண்ணுங்க, மனைவியாக நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் என்று நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ் உத்தரவு போடுறா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை கூப்பிட்டு, இந்த பாருங்க அல்லாஹ்வுடைய கட்டளை, உங்களுக்கு காசு பணத்தோடு தலாக்கு வேணுமா, காசு பண கம்மியோடு என்னோடு சேர்ந்து வாழ்றதா அப்படின்னு கேட்டாங்க. எந்த மனைவியாவது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் எங்களுக்கு காசு பணம் வேணும், நீங்க கணவனா வேணா தலாக்கு சொல்லுவாங்களா, உம்மஹாத்தும் சொல்லிருப்பாங்களா, யா ரசூலல்லா, எங்க உங்க உங்களை வந்து எங்களுக்கு அல்லாஹ் கணவராக்குனானே, அதுவே எங்களுக்கு பெரிய பாக்கிய நியமத்து, எங்களை என்ன செஞ்சிட வேண்டாம், தலாக்கு சொல்லிட வேண்டாம் என்று சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் வறுமையோடு என்ன பண்ணாங்க, வாழ்ந்தாங்க. அப்படி வாழ்ந்த போதும் என்ன பண்ணாங்க, வருஷ வருஷம் என்ன பண்ணாங்க, குருபானி கொடுத்தாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குருபானி கொடுத்தாங்க, மற்ற சில பெண்மணிகளும் குருபானி கொடுத்தாங்க என்பதை எல்லாம் நீங்கள் ஹதீஸ் கிதாபில் பார்க்க முடிகிறது என்று சொன்னால், அப்ப குருபானியுடைய அவசியம் என்னங்கிறதுக்கு இந்த வசனங்கள் வரலாறுகள் எல்லாம் சான்றா இல்லையா. அதே மாதிரி பாத்தீங்களா, என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, குருபானியில நம்முடைய ஈமான், நம்முடைய இஹ்லாஸ், நம்முடைய இறையற்றம் அதிகரிக்க வேண்டும். அதாவது பெருமை என்பது வந்துவிடவே பெரிய இபாதத்தை துலுகையோடு சேர்த்தாக்கல் சொல்றா, இன்னா கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக்கே வன்ஹர், நீ தொழு யாருக்காக, ரப்புக்காக. அப்புறம் வன்ஹர், ரப்புக்காக என்ன செய்ய, ஆடு மாடு அடுத்து குர்பானி கொடு, ஆடு மாடு ஒட்டகத்தை அடுத்து குர்பானி கொடு என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப தொழுகை எப்படி இஹ்லாஸோடு இறையச்சத்தோடு தொழ வேண்டுமோ அது மாதிரி குர்பானி என்ன செய்யணும், பேருக்காக, புகழுக்காக, பெருமைக்காக செய்து விடாமல், அல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவுங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைங்க, நான் என்ன பண்றேன், கட்டுப்படுறேன் என்ற இறையச்சத்தோடு பண்ண வேண்டும் என்பதற்கு இதே ஆயத்தை சான்று. மட்டுமில்லாம சூரத்துல் அன்ஆம் என்று சொல்லக்கூடிய 6வது அத்தியாயத்தின் 162வது வசனம், அதிலே அல்லாஹ் பேசுகிறான், குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹயாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி, நிச்சயமாக என்னுடைய தொழுகை, ஓ நுசுகி என்னுடைய குர்பானி, ஓ மஹயா என்னுடைய வாழ்வு, ஓ மமாத்தி என்னுடைய மரணம், யாருக்கே உரியது, லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தை படைத்த அல்லாஹ்வுக்கே உரியது என்று நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அப்ப சலாஹ் எப்படி அல்லாஹ்வுக்கே உரியதோ அது மாதிரி நுசுக்கு என்று சொல்லக்கூடிய குர்பானி யாருக்குரியது, அல்லாஹ்வுக்கே உரியது என்ற ஈமானோடு இஹ்லாஸோடு இறையச்சத்தோடு பண்ணுமே தவிர, இதுல வந்து தயவு செய்து ஒருவேளை பெருமை வந்து அறவே வந்துடக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி சூரத்துல் ஹஜ்ஜி என்று சொல்லக்கூடிய 22வது அத்தியாயத்தின் 37வது வசனம், அதில் அல்லாஹ் பேசுகிறான், லையனால் அல்லாஹு லுஹுமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த ஆடு, அந்த மாடு, அந்த ஒட்டகம், அதனுடைய கரியை அல்லாஹ் பார்ப்பது இல்லை, அதனுடைய இரத்தத்தையும் அல்லாஹ் பார்ப்பது இல்லை, மாறாக அல்லாஹ் எதை பார்க்கிறான் என்று சொன்னால், நீங்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் அறுக்கிற போது, வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், இவனுடைய தக்குவா எந்த அளவுக்கு இருக்கிறது, அந்த ஈமான் இறையச்சம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறானே தவிர, அதுல இருந்து எத்தனை லிட்டர் ரத்தம் வருது, எத்தனை கிலோ கறி வருது என்பதை அல்லாஹ் என்ன செய்வது இல்லை, பார்ப்பது இல்லை என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப இந்த குர்பானியில நம்முடைய ஈமான இஹ்லாஸ இறையச்சத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். ஒருபோதும் என்ன வந்து விடக்கூடாது, பெருமை வந்து விடக்கூடாது என்பதை நீங்கள் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமல்லாமல், என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்பானியுடைய பிராணி இருக்கு பத்தியலா, அதுக்கு வயசை வந்து தீர்மானிக்கிறாங்க. லா தத்பஹு இல்லா முஸ்னா, நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த பிராணி ஒரு ஆண்டை பூர்த்தி செய்ததாக இருக்க வேண்டும். ஒரு வருஷம் சரியா, ஒரு வயசா இருக்கணும், ஒரு வயசு என்ன செஞ்சிருக்கணும், அது பூர்த்தியானதாக இருக்க வேண்டும். நீங்க அறுக்கக்கூடிய ஆடு அறுக்கக்கூடிய மாடு அது வந்து ஒரு வயசா இருக்கணும். ஒரு வயசுக்கு உள்ள குட்டிக்கு பத்தியில ஒரு 10 மாசம் குட்டி, 8 மாசம் 9 மாசம் குட்டி, அதை நீங்கள் என்ன செய்து விட வேண்டாம், அறுத்து விட வேண்டாம் அப்படின்னு ரசூல்லா அந்த ஆடு மாட்டுக்கு வயசு என்ன செய்யறாங்க போட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த ஆடு வந்து செம்மறி ஆடாக, அப்படி ஹதீஸ் வருது, அந்த ஆடு வந்து செம்மறி ஆடாக இருந்தால் 6 மாசம் போதும். உதாரணமா நீங்க வெள்ளாட்டு அறுத்தி வெள்ளாடும் குர்பானி கொடுக்கறது கூடும், சஹாபாக்கள் அறுத்தாங்க ஹதீஸ் இருக்குது, வெள்ளாடு அறுப்பது கூடுங்க. நான் வந்து வெள்ளாட்டை அறுப்பதாக இருந்தால் குறைஞ்சது 12 மாசம் பூர்த்தி ஆயிருக்கேன், செம்மறி ஆட்டை அறுத்திய, செம்மறி ஆட்டை அறுத்தியலாக்க குறைஞ்சது 6 மாசம் பூர்த்தி செஞ்சிருக்கேன், அது வந்து குருபானிக்குரிய தகுதியை பெற்று விட்டது, அந்த குருபானி அல்லாஹ் என்ன செய்வா ஏத்துக்கிறவா என்பதை நீங்கள் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமல்லாமல், என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, இந்த குர்பானியுடைய பங்கு வந்து 3 பங்கா தான் போறனே பரவலா பேசப்படுது. நமக்கு ஒரு பங்கு, சொந்தக்காரவங்களுக்கு 2வது பங்கு, ஏழை எளிய மக்களுக்கு 3வது பங்கு அப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனா நேரடி குர்ஆன் சுன்னாவை பார்க்கிற போது நீங்க கரெக்டா 3 பங்கு போறனே, 3ல இவருக்கு 1 அவங்களுக்கு 1 அவங்களுக்கு 1 அப்படி எல்லாம் குர்ஆன் சுன்னாவில எங்கேயும் இல்ல. அதை பற்றி அல்லாஹ் எப்படி பேசுகிறான் என்று சொன்னால், சூரத்துல் ஹஜ்ஜி என்று சொல்லக்கூடிய 22வது அத்தியாயத்தின் 36வது வசனம், அதுல فَكُلُوا مِنْهَا فَكُلُوا مِنْهَا وَأَطْعِمُوا الْقَانِعَ وَالْمُعْتَرَّ, அந்த குர்பானி கறியிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள், யார் மிஸ்கீன்களோ ஃபக்கீர்களோ அவர்களுக்கும் உண்ண வையுங்கள், நம்மளும் சாப்பிடணும், யாரு சொந்தக்காரவங்க சொந்தம் இல்லாத ஏழை எளிய மக்களோ அவங்களுக்கு என்ன செய்யுங்க சாப்பிட கொடுங்க என்று புத்தாம் பொதுவாக அல்லாஹ் பேசுறானே தவிர கரெக்டா 3ஆதான் பிரிக்கணும் அப்படின்னு குர்ஆன்ல இல்ல. அதே மாதிரி ஹதீஸ்களை நீங்க படிச்சு பார்த்தீங்களாக்கு, குர்பானி கறியை நீங்கள் உண்ணுங்கள், உண்ணுவது மாத்திரம் அல்ல, அதை நீங்கள் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். உப்பு கட்டை போட்டு வைக்கிறோமா இல்லையா, அது மார்க்கத்தில் கூட குர்பானி கறியை சாப்பிடுங்க, உப்பு கட்டை போட்டு என்ன செஞ்சுக்கிறீங்க, நீங்கள் விரும்பினால் வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு மேல வத்தசத்தக்கு, அதுக்காக ஒரு ஆட்டை அறுத்து தேவையானதை சாப்பிட்டு போட்டு மீதி உப்பு கடன் ஓட்ட கூடாது. 3வது என்ன செய்யணும் அப்படி சொன்னா, வத்தசத்தக்கு அந்த கறியை வச்சு என்ன பண்ணுங்க, சதக்காவும் பண்ணுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிற நபிகள் நாயகம் சொல்லிருக்கிறாங்க. அப்ப என் அருமை சகோதரர்களே, உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கறியை எடுத்துக்கிட்டு, எவ்வளவு உப்பு கண்ணத்துக்கு தேவையோ அதை எடுத்துக்கிட்டு, மீதி என்ன பண்ணுங்க, ஏழை எளிய மக்கள் மிஸ்கின் ஃபக்கீர்களுக்கு சதக்கா பண்ணி விட்டுட்டு போயிருங்க என்பது மார்க்கம் பேசுகிறது. மட்டுமில்லாம இன்னொரு முக்கியமான ஒரு சுன்னாவை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹு அலைஹி தங்களுடைய ஸஹீஹ் முஸ்லிமின் 3999வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், இந்த ஹதீஸை நம்ம பல பேர் அமல் பண்ணக்கூடிய ஹதீஸ் தான், இருந்தாலும் ஞாபகம் ஊட்டுகிறேன். என்ன, இதா ராயித்தும் ஹிலால தில் ஹிஜ்ஜா, நீங்கள் துல் ஹஜ் பிறையை பார்த்து விட்டால், சரியா, வா அராத அஹதுக்கும் அன் யுதஹிய, நீ குர்பானி கொடுக்கக்கூடிய எண்ணமும் இருந்தால், அதாவது ஒரு ஃபக்கீர் குர்பானி கொடுக்க முடியுமா, அவருக்கே சாப்பிடறதுக்கு வழி இல்லை, 4 பேர்ட்ட போய் யாசம் வாங்குறாரு, அவங்களை கொடுக்க முடியாது. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், நம்மளையெல்லாம் அல்லாஹ் மேல ஒசத்தி வச்சுக்கிறான் இல்லையா, அதாவது கொடுக்கக்கூடிய கைகளாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்ப யாரு வந்து கொடுக்கக்கூடிய கையாக அல்லாஹ் ஒசத்தி வச்சானே, கொடுக்கக்கூடிய ஒரு குர்பானி கொடுக்கக்கூடிய நீயத்தும் இருக்கிறதே, அவர்கள் துல் ஹஜ் பிறையை பார்த்து விட்டால் அவருடைய நகத்தையும் முடியையும் என்ன செய்ய வேண்டாம், வெட்ட வேண்டாம். அப்ப நகமுடி வெட்டுவது துல் ஹஜ் பிறைக்கு முந்தி என்ன பண்ணிக்கிறீங்க, இந்த துல் காதா பிறை அந்த கரைஸ்நாதுக்கு பத்தியலா, அந்த 27, 28, 29 அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்முடைய நகத்தை வெட்டிக்கிறன, முடிய வெட்டிக்கிறனே, துல் ஹஜ் பிறை ஒன்றை பார்த்து விட்டால் என்ன செய்யக்கூடாது, முடி நகத்தை வெட்ட வேண்டாம். எதுவரை வெட்ட வேண்டாம், நீங்கள் அறுக்கும் வரை குருபானி கொடுக்கும் வரை என்று ரசூலுல்லா இஸ்ராவ செல்லம் இந்த சுன்னாவை சொல்றாங்க. சொன்னது மட்டும் இல்லாம அதை அவங்க ஃபாலோ செஞ்சாங்க. ரசூல் பண்ணாங்க, அமல் பண்ணாங்க, சஹாபாக்கள் அமல் பண்றாங்க. அவையின் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ரசூலுல்லா இஸ்ராவ செல்லம் அவங்க ஏழ்மையிலையும் அவங்க வறுமையிலையும் அதே மாதிரி சஹாபாக்கள் ஏழ்மையிலையும் வறுமையிலையும் ஒரு வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து என்ன பண்ணாங்க, குருபானி கொடுத்தாங்க என்று சொன்னால் குருபானியுடைய அவசியம் என்ன, சிறப்பு என்ன என்பதற்கு இந்த வசனங்கள் வரலாறுகள் தெளிவான சான்று. சஹாபாக்கள் எப்படி, நபிகள் நாயகம் எப்படி இந்த குருபானி மேல ஒரு ஆர்வத்தோடு இருந்தாங்களோ, சஹாபாக்கள் எப்படி ஆர்வமாக குருபானி கொடுத்தாங்களோ, அதுபோன்று ஈமானோடு இறையச்சத்தோடு இஹ்லாஸோடு குருபானி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து அந்த குருபானியுடைய இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக நபிமார்களோடு சஹாபாக்களோடு ஜன்னத்தில் பிரதோசிலே தங்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக என துவா செய்து முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன் நார். இன்னல் அல்ஹம்துலில்லாஹ், اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடைய முந்திய ஹுதுபாவுல குர்பானியின் அவசியம் என்ன இல்லையா, யாருக்கு அல்லாஹ் வசதியை கொடுத்தோம் குர்பானி கொடுக்கலையோ அவங்க எங்க வர வேண்டாம், ஈதுகாவுக்கே வர வேண்டாம், தொழுகையோ துல வேண்டாம் அப்படின்னு ரசூல்லா சொல்லிட்டாங்கன்னு சொன்னா குருபானியுடைய அவசியம் என்ன, சிறப்பு என்னங்கறத இந்த ஹதீஸ் நீங்க புரிஞ்சுக்கிறங்க. நம்ம வழக்கமாக ரெண்டாவது ஹுதுபாவில வந்து ஒரு துவாக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வார துவாவுக்கு முன்னால ஒரு குருபானி சம்பந்தப்பட்ட அறிவிப்பு. நம்ம வந்து வருஷா வருஷம் நம்ம பள்ளிவாசல் சார்பாக உங்களை மாதிரி மக்கள்கிட்ட காசு பணம் வாங்கி குருபானி கொடுத்த அந்த இபாதத்தை வந்து பண்ணி பண்ண வச்சுக்கிட்டுக்கிறோம். எப்படி போன வருஷம் அதுக்கு முந்தைய வருஷம் பண்ணணுமோ அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷமும் பண்ணுவோம். ஒரு பங்கு உடைய ஒரு மாட்டுடைய ஒரு பங்கு வந்து 2500 ரூபாய். ஏன்னா உங்களுக்கு தெரியும், திடீரென மாட்டு விலையை வந்து ஏற்றி வச்சுக்கிறாங்க. குர்பானியை மையமா வச்சு ஒரு பக்கம் மாட்டு விலையை ஏற்றி வச்சுக்கிறாங்க, மறுபக்கம் பாத்தீங்களாக்கே இந்தியாவை ஆளக்கூடிய அரசு வந்து பிஜேபி அரசுங்கிறதுனால இன் முஸ்லீம்களுக்கு எப்படிலாம் நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு மேல பாத்தீங்களாக்க ஹைகோர்ட்டு, சென்னை ஹைகோர்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு நீதி, நமக்கு மட்டும் என்ன மாற்று நீதி, சமநீதி. இது நாட்டில், இது ஒரு ஜனநாயக நாடு, மதச்சார்பற்ற நாடு. மதச்சார்பற்ற நாடு என்று சொன்னாலும் என்ன அர்த்தம், யாரும் எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம், அந்த மத பிரகாரம் வாழலாம், அந்த மதத்தை பிரச்சாரம், அதான் மதச்சார்பற்ற. எந்த மதத்தை நீ ஏத்துக்கறலாம், அது பிரகாரம் வாழலாம், அதை போய் வெளியே சொல்லலாம், இதான் மதச்சார்பின்மை, மதச்சார்பின்மை. ஆனால் தீபாவளி விஷயத்துல வழக்கு இதே ஹைகோர்ட்டுக்கு போனிச்சு, பட்டாசு வெடிக்கிறாங்க, அதனால வந்து மாசு கெட்டு போகுது, நிறைய வந்து இந்த புலிசு ஏற்படுது, அப்பெல்லாம் ஹைகோர்ட்டுக்கு போனிச்சு. அது சுப்ரீம் கோர்ட் வர அந்த வழக்கு போனிச்சு. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு என்ன அப்படின்னு சொன்னா, இது ஒரு மத சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்ற காரணத்தால அப்படிலாம் பார்க்க கூடாது, அந்த உணர்வுக்கு நாங்க மதிப்பளிச்சு என்ன செய்யறோம், இந்த வழக்கை தள்ளுபடி பண்றோம் என்று சுப்ரீம் கோர்ட் தீபாவளி விஷயத்தில் பட்டாசு விஷயத்துல தள்ளுபடி செய்தது. அதே மாதிரி மகாந்திர ஜெயந்தி அந்த டயத்துல வந்து கரிகிரி அடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா, அதை எதிர்த்து வந்து கறிக்கடைக்காரவங்க ஹைகோர்ட் வர சுப்ரீம் கோர்ட் வர போனாங்க, எங்களுடைய வியாபாரம் கெட்டு போகுது அப்படின்னு லீவு அரசாங்கம் சொல்லுது, எங்க வியாபாரம் கெட்டு போகுது அப்படின்றாங்க. அதுக்கும் ஹைகோர்ட்டும் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க வியாபாரத்தை பார்க்க கூடாது, அது அவங்களுடைய மத உணர்வு, அவங்களுடைய உணர்வை புண்படுத்துகிறது. அன்னைக்கு நீங்க அறுத்தியலாக்க மத உணர்வை புண்படுத்துகிறது, எனவே நீங்க அறுக்க கூட வழக்கு நான் என்ன செய்யறேன், தள்ளுபடி பண்றேன் என்று சென்னை உயர் நீதிமன்றமும் டெல்லி சுப்ரீம் கோர்ட்டும் தள்ளுபடி செய்தது. ஆனால் இந்த குருபான் விஷயத்துல, ஒட்டக விஷயத்துல மட்டும் அதை எடுத்துக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, ஒட்டகத்தை அறுக்க கூடாது அப்படின்னு சென்னை ஹைகோர்ட் உத்தரவு போடுது என்று சொன்னால், அவ எல்லாமே பிஜேபி கவர்மெண்ட் நீதிமன்றம் ஒன்று சேர்ந்து விட்டதோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் நீதிமன்றங்களே கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்கிறது, மாறிக்கொண்டு போகிறது. இதை நீங்க மனசுல வச்சுக்கிறனும். அதனால இதையெல்லாம் கருத்துல கொண்டு நம்முடைய இது வந்து ஒரு 2500 ரூபா, போன வருஷம் 2500 வச்சோம், 2500 ரூபா வைப்போம். ஏன்னா மாற்று ரேட்டை ஏற்றி வச்சுக்க, நமக்குன்னு என்ன செஞ்சு வச்சுக்கிறாங்க, ஏற்றி வச்சுக்கிறாங்க. அதனால என்னடா வந்து மத்த இடங்கள்ல எல்லாம் 2300-400 இவங்க மட்டும் ரவுண்ட் 500-500 போட்டாங்களே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். உங்க எல்லாரும் முடிஞ்ச சகோதரர்கள் முன்னால எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்க பண்ணுங்க என்ற கோரிக்கையோடு இந்த வாரத்துக்குரிய துவா என்ன அப்படி சொன்னா, நம்ம போன வாரம் வீட்டுக்குள்ள போனோம், வீட்டுக்குள்ள செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறோம், செஞ்சு போட்டு வெளியே போவோம். வெளியே நான் நினைக்கிறேன் நம்ம பள்ளிக்கு வரமா இல்லையா, நம்ம பள்ளிக்கு வந்த எல்லாரும் வாகனத்தில் தான் வந்திருப்போம் இல்லையா, இல்ல வீட்டுக்கு பக்கத்துல பள்ளியாசி இல்லையா, நீங்க எல்லாம் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் வந்திருப்பீங்க. வாகனத்தில் ஏறுகிற போது நீங்கள் பிரயாணம் செய்கிற போது பிரயாண துவா என்ற ஒன்று இருக்க இல்லையா, அந்த பிரயாண துவா என்ன, அது வந்து பெருசா இருக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சமா இன்ஷால்லா உங்கள்கிட்ட சொல்லுவேன். நம்ம எல்லாருமே பிரயாணம் பண்றனால அது நல்ல ஒரு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெறக்கூடிய ஒரு அழகான துவா. அதுல வந்து பிரயாண துவாவுடைய முதல் பகுதி என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் வாகனத்தில் ஏறி உட்கார்ந்த உடனே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று 3 முறை சொல்ல வேண்டும். இது உங்களுக்கு தெரியும், சொல்லிருவீங்கன்னு எனக்கு தெரியும் சரியா. அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சுபஹானல்லதி சஹரனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் ஃபஇன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்று ஓத வேண்டும். இதை திருமறை குர்ஆனில் சூரத்து ஸுஹுருஃப் என்று சொல்லக்கூடிய 43வது அத்தியாயத்தின் 13-14 ஆகிய வசனங்கள். நீங்கள் வாகனத்தில் ஏறி உட்கார்ந்து விட்டால் தக்பீர் சொல்லுங்கள். தக்பீர் சொல்லிவிட்டு சுபஹானல்லதி சஹரனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வஇன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்று ஓதுங்கள் என்று அல்லாஹ்வே பேசுகிறான். என்ன அர்த்தம் என்று சொன்னால், இந்த வாகனத்தை வசப்படுத்த சக்தி இல்லாமல் எனக்கு இருந்த போது அல்லாஹ் எனக்கு வசப்படுத்தி கொடுத்தானே. ஒரு காரை ஓட்டுறோம், ஒரு 2-வீலரை ஓட்டுறோம், நம்மளை விட அது சக்தி வாய்ந்தது. ஒரு பஸ் நம்மளை விட சக்தி வாய்ந்தது. ஒரு ஒட்டகம் அதே மாதிரி நம்மளை விட சக்தி வாய்ந்தது. அப்ப நம்மளை விட உடல் சக்தி அதிகமா இருந்தாலே நமக்கு கம்மியா தான் இருக்குது. ஆனாலும் நமக்கு அதை வசப்படுத்தி அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா, அந்த அல்லாஹ்வே பரிசுத்தமானவன் என்று சொல்லிவிட்டு, வஇன்னா இலா ரப்பினால முன்கழிவோன் நாங்கள் அனைவர்களும் எங்களுடைய ரப்பிடத்தில் திரும்பி செல்லக்கூடியவர்கள் என்கிற அழகான துவாவை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, இது போன்ற துவாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது அதை கேட்ட சஹாபாக்கள் எப்படி போட்டி போட்டு மனப்பாடம் பண்ணாங்களோ, அமல் பண்ணாங்களோ, தாவா செஞ்சாங்களோ, அப்படி மனப்பானம் பண்ணக்கூடிய அமல் பண்ணக்கூடிய அதற்கு பிறகு தாவா செய்யக்கூடிய அன் மக்களாக நாம் அனைவரையும் அல்ல ஆக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எல்லா விதமான இபாதத்துகளையும் அல்ல அங்கீகரித்து நாளை வறுமையிலே மிக உயர்ந்த சுருக்கமாகிய ஜன்னத்தில் பிரதோசிலே நபிமார்களோடு சஹாபாக்களோடு இதுபோன்று நாம் அனைவரையும் அல்ல ஒன்று சேர்த்து வைப்பானாக என துவா செய்து முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அதாபன்னார் வ ஆகிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.